ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரப்ரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்ர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்ர ஏவ ஏகோ மந்திரஹ தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸ்ரீமத் பாகவத சாரத்தின் 7வது ஸ்கந்தத்தில் 116, 117 அத்தியாயங்களை பார்க்கலாம். பக்த பிரஹ்லாதன். பகவானின் அசரீரி வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் அசுரனான ஹிரண்ய கசிப்பு அழிவது நிச்சயம் என்று வருத்தம் நீங்கியவர்கள் ஆனார்கள். அசுர மன்னன் ஹிரண்யகசிப்புவிற்கு ஒப்பற்ற 4 புத்திரர்கள் இருந்தனர். அவர்களில் பிரஹ்லாதன் வயதில் சிறியவன், ஆனாலும் குணங்களினால் அவனே மூத்தவனாக இருந்தான். சத்தியத்தை கடைபிடிப்பவன், புலநடக்கம் உடையவன், சுவாமி தாச பாவத்தை உணர்ந்தவன், சாதுக்களை மதித்து நடப்பவன், ஆசிரியர்களிடம் பரபக்தி கொண்டவன், பிறவியில் அசுரனாயினும் தர்மாத்மா. தர்மநந்தனா, பகவானுடைய கல்யாண குணங்களுக்கு எல்லை காண முடியாது அல்லவா? அதே மாதிரி பிரஹ்லாதனின் ஒப்புயர்வற்ற குணங்களும் நாம் சொல்லி முடித்து விட முடியாது. அசுரர்களின் பகைவர்களான தேவர்களே பகவத் பக்தர்களது குணங்களை பற்றி சிந்திக்க முற்படும் பொழுது பிரஹ்லாதனையே ஆதர்ச புருஷனாக கொண்டாடுகின்றனர். தாயின் கருவரங்கத்துள் கிடந்து கைத்தொழுத கர்ப்பஸ்ரீமான் பிரஹ்லாதன். பகவான் ஸ்ரீஹரியிடம் பக்தி என்னும் கிரகம் அவனை பற்றி கொண்டது. ஆகையால் இந்த உலக சம்பந்தத்தையே மறந்தவனாக இருந்தான். சதா சர்வ காலமும் பகவானது மடியிலேயே அமர்ந்திருப்பவனாக, அவரது ஆலிங்கனத்தில் கட்டுண்டவனாகவே பிரஹ்லாதன் உணர்ந்தான். எப்பொழுதும் உட்காரும் போதும், உணவு உண்ணும் போதும், படுத்து உறங்கும் போதும், நீரருந்தும் போதும், பேசும் பொழுதும், எல்லா சமயத்திலும் தாம் உட்காருகிறோம், சாப்பிடுகிறோம் என்னும் உலகாயத்தமான சிந்தனை இல்லாதவனாகவே இருந்தான். சில நேரம் ஐயோ பகவான் என்னை பிரிந்து சென்று விட்டாரே என்று துயரத்துடன் அழுவான். வேறொரு சமயத்தில் பகவான் தன் எதிரில் நிற்பதாக கண்டு ஆனந்த கூத்தாடுவான். தியானத்தில் பகவானுடன் சம்ஸ்லேஷத்தை அனுபவித்து அவரது கல்யாண குணங்களை கீர்த்தனம் செய்வான். யுதிஷ்டிரா, பிரஹ்லாதனை போன்ற உயர்ந்த பகவத் பக்தன் இருக்கிறானா? இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்குமா? கிடைத்தற்கரிய சிறந்த குண நலன்களை உடைய தன் மகனை தன் குலத்திற்கு தீமை செய்பவனாக கருதி அவன் தந்தையான ஹிரண்யகசிப்பு அவனுக்கு தீங்கு இழைக்க முற்படுகிறான் என்று நாரத மகரிஷி கூற, பிரம்மனிஷ்டரே, பகவத் பக்தி, சத்சங்கத்தில் ஈடுபாடு போன்ற அனைத்து நல்லொழுக்கத்துடன் தூய உள்ளம் கொண்ட மகனிடம் எந்த தந்தையாவது துவேஷ புத்தி கொள்வானா? இது விந்தையாயுள்ளதே. ஆனால் அசுரனின் பகை உணர்ச்சி அவன் மரணத்திற்கே காரணமாகிவிட்டதல்லவா? இதை விவரமாக தெரிந்து கொண்டு மனத்தெளிவு பெற என் மனம் விழைகிறது. நீர் அருள் செய்து எனது ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று யுதிஷ்டிரர் பிரார்த்தித்தார். பிரஹ்லாதனிடம் துவேஷம். தர்மபுத்திரனே, அசுரர் தலைவன் ஹிரண்யகசிப்பு தன் புத்திரனை குல குருவான சுக்கராச்சாரியரின் புத்திரர்கள் சண்டன் அமர்க்கனிடம் வித்யாபியாசம் செய்ய அனுப்பி வைத்தான். ஆச்சாரியன் கற்றுத்தரும் பாடங்களை ஏகசந்த கிராகியாக பிரஹ்லாதன் ஒரே முறையில் தெளிவாக கற்றான். அவனது மனம் அவை தான் பிறன் என்னும் வேற்றுமையை தோற்றுவிப்பனவாய் இருக்கவே அதில் லயிக்கவில்லை. ஒரு நாள் ஹிரண்யகசிப்பு தன் அன்பு மகன் பிரஹ்லாதனை ஆசையுடன் மடியில் உட்கார வைத்துக் கொண்டு, குழந்தாய், நீ குருகுலத்தில் பயின்றவற்றுள் எதை உயர்வாக கருதுகிறாய் சொல் என்று கேட்டான். பிரஹ்லாதன் மறுமொழி கூறுகிறான். மதிப்பிற்குரிய தந்தையே, உலகில் அனைவரும் நான் எனது என்ற பொய்யான பற்றை பிடித்துக் கொண்டு வருத்தம் அடைகின்றனர். அவர்களுக்கு நன்மை தருவதாக நான் நினைப்பது என்னவென்றால், அவர்கள் கொண்டுள்ள அபிமானத்தை துறந்து பகவான் ஸ்ரீ ஹரியிடம் பக்தி கொண்டு அவன் திருவடிகளில் சரணம் புகுந்து சம்சார பந்தங்களை தொலைத்து மோட்சமடைவதே உயர்ந்தது என்பதாகும். இதுவே நான் கற்றவற்றுள் மிகவும் சிறப்பானது என்பது என் கருத்து. தன் மகன் தன் பகைவனான பகவான் ஸ்ரீ ஹரியை புகழ்வது கண்ட ஹிரண்யகசிப்பு திடுக்கிட்டவனாய், என் சத்ருவான விஷ்ணுவிடம் பற்று ஏற்படும்படி இவனுக்கு உபதேசித்தது யார் என்று சினத்துடன் வினவினான். பிறரது வார்த்தைகளை கேட்டு குழந்தைகள் புத்தி கெட்டு போகிறது என்று நினைத்து ஏளனமாக சிரித்தான். ஹிரண்யகசிபு பிரஹ்லாதனின் ஆசிரியர்களை அழைத்து விசாரித்து தன் மகனுக்கு ஒழுங்காக கல்வி புகட்டும்படி கடுமையாக எச்சரித்து மறுபடி அனுப்பி வைத்தான். ஆசிரியர்களும் பிரஹ்லாதனை தனியாக, குழந்தாய் பிரஹ்லாதா, அசுர குலத்துக்கே மகிழ்ச்சி அளிப்பவன் நீ. உன் குருவான நாங்கள் கற்றுத்தராத அறிவை உனக்கு கற்றுத்தந்தது யார் சொல் என்று கேட்டனர். வேத வித்தகர்களே, இரும்பு தானாகவேதான் காந்தத்தால் இழுக்கப்படுகிறது. அதுபோல எனது புத்தியும் பகவானுடைய சங்கல்ப இச்சையால் உலக பற்றுக்களிலிருந்து விலகி அவன் பக்கம் இழுக்கப்படுகிறது என்று பிரஹ்லாதன் கூறினான். பரம ஞானியான பிரஹ்லாதன் இவ்வாறு கூறிவிட்டு மௌனமானான். அசுர அரசனின் பணியாளர்களான அந்த ஆசாரியர்கள் என்னதான் செய்வார்கள்? பாவம் சினம் கொண்ட ஆச்சாரியர்கள், அசுர குலத்தில் பிறந்த இவன் குலத்திற்கே கேடு விளைவிக்கிறானே. சாமதான பேத தண்டம் என்னும் நால்வகை உபாயங்களில் நான்காவதான தண்டோபாயத்தினால்தான் தீய புத்தியுடைய இவனை திருத்த வேண்டும் என்று நிச்சயித்தனர். உயர்ந்த சந்தனக்காடு போன்ற அசுர வம்சத்தில் முள்மரம் போல் தோன்றியுள்ளானே என்று வருந்தினர். பிரஹ்லாதனை அதட்டி உருட்டி மிரட்டி பல வழிகளால் பயமுறுத்தி அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்று புருஷார்த்தங்களையும் போதித்தனர். கொஞ்ச காலத்திலேயே பிரஹ்லாதன் நால்வகை உபாயங்களுடன் தொடர்புள்ள சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தான். இதை கண்ட ஆச்சாரியர்கள் பிரஹ்லாதனை அவன் தாயிடம் அழைத்துச் சென்று அவனுக்கு புத்திமதி கூறி தந்தையிடம் அனுப்புமாறு வேண்டினர். கயாத்து என்று அழைக்கப்படும் பிரஹ்லாதனுடைய தாய் தன் பிள்ளைக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து பட்டாடை ஆபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்தாள். தந்தை மனம் மகிழ்ச்சியடையும் வண்ணம் நடந்து கொள்ளும்படி பிரஹ்லாதனுக்கு அறிவுறுத்தி ஆசிரியர்களுடன் அனுப்பி வைத்தாள். அவர்களும் ஹிரண்யகசிபுவிடம் அழைத்துச் சென்றனர். பிரஹ்லாதன் தந்தையின் திருவடிகளில் பணிந்து வணங்க ஆசிகள் மொழிந்தவாறே தந்தையும் உச்சி முகர்ந்து அவனை அணைத்து மகிழ்ந்தார். குழந்தாய், நீ கற்றவற்றுள் சிறந்ததை எனக்கு கூறுவாய் என்று கேட்டான். பிரஹ்லாதன் மிகுந்த உற்சாகத்துடன், தந்தையே, கல்விகளில் மிகவும் சிறந்தது மகாவிஷ்ணுவிடம் பக்தி செலுத்துவதே. அந்த விஷ்ணு பக்தி 9 விதமாக செய்யலாம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்றபடி. ஸ்ரவணம் என்பது பகவத் குணங்கள் சரித்திரங்களை கேட்டல். கீர்த்தனம் என்பது திவ்ய நாமங்களை கூறுதல். ஸ்மரணம் என்பது மனதில் அவனையே நினைத்தல். பாத சேவனம் என்பது அவன் திருவடிகளை வணங்குதல். அர்ச்சனம் என்பது அவனை பூஜித்தல். வந்தனம் என்பது அவனை நமஸ்கரித்தல். தாசியம் என்பது அவனுக்கு கைங்கரியம் செய்தல். சக்கியம் என்பது அவனுடன் நட்பு கொண்டிருத்தல். ஆத்ம நிவேதனம் என்பது தன்னையே அவனுக்கு சமர்ப்பித்தல். இந்த 9 வித பக்திகளையும் நான் செய்கிறேன் என்ற எண்ணமில்லாமல் பகவத் அர்ப்பணமாக செய்வதே நான் கற்ற கல்விகளில் மிகச் சிறந்ததாக கருதுகிறேன் என்று கூறினார். இவ்வார்த்தைகளை கேட்டதும் ஹிரண்யகசிபு கடும் கோபத்துடன் ஆசிரியர்களிடம் சீறிப்பாய அவர்கள் நடுக்கத்துடன், மன்னரே, இவை எதுவும் நாங்கள் கற்பித்தவை அல்ல. வேறு யாரும் சொல்லித்தரவும் இல்லை. இவை இவனுக்கு சுயமாகவே ஏற்பட்டுள்ளது என்பதே உண்மை. எங்களை நம்புங்கள், கோபத்தை ஒழித்து விடுவீர். வீணாக எங்கள் மீது குற்றம் காண வேண்டாம் என்றனர். ஹிரண்யகசிபு உடனே மகனிடம் திரும்பி, மதிகெட்டவனே, ஆச்சாரியர்கள் உபதேசிக்காதவை உனக்கு மட்டும் எப்படி ஏற்பட்டது இந்த துர்புத்தி என்று கேட்டான். பிரஹ்லாதன், தந்தையே, இந்திரியங்கள் இழுத்த இழுப்பிற்கு உலகிலியல் சுகங்களை நாடி உழல்பவர்களுக்கு பிறர் உபதேசிப்பதாலோ இயல்பாகவோ பகவானிடம் பக்தி ஏற்படாது. சத்சங்கத்தில் ஈடுபாடு கொண்டு பகவத் பக்தர்களை நாடி செல்பவர்களுக்கே பகவத் பக்தி என்னும் பாக்கியம் கிடைக்கும் என்று பதிலளித்தான். இந்த பதிலை கேட்டு வெகுண்டு ஹிரண்யன் தன் மடியிலிருந்த குழந்தை பிரஹ்லாதனை உதறி கீழே தள்ளினான். இவன் தன்னுடைய சிற்றப்பனை ஹிரண்யாட்சனை கொன்ற பகைவன் விஷ்ணுவின் அடிமை. இந்த பாதகனை கொல்லுங்கள். ஒருவேளை இவன் விஷ்ணுவேதானோ? நம் குலத்திற்கே தீங்கிழைக்கும் இவனை நம் மகனே ஆனாலும் துறந்து விடுவதே நல்லது. என் பகைவனே என் மகன் வேடத்தில் எனக்கு தீங்கு விளைவிக்க வந்திருக்கிறான் போலும். இவனை எப்படியாயினும் ஏதாவது ஒரு உபாயத்தை செய்து கொன்றுவிடுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தான். ஹிரண்யகசிபுவின் கட்டளையை கேட்டவுடனே அசுரர்கள் சூலாயுதத்தை கையில் ஏந்தியவர்களாய் பயங்கரமான முகத்துடன் வெட்டு குத்து கொல்லு என்று அலறிக்கொண்டு பிரஹ்லாதனை தாக்கினர். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. அடியேன் வசந்தா ஸ்ரீனிவாசன்.